உன் சரீரம், உன் சிந்தை தேவனுக்கு அர்ப்பணித்திடு.
காலையிலே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நினைவே இருக்கிறதா?
We must not make an excuse saying I'm a youth or I'm a girl or anything like that.
நான் வாலிப பையன் அல்லது நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன் என்கிற எந்த ஒரு சாக்கு போக்கையும் நாம் சொல்லக்கூடாது என்று காலையிலே தியானித்தோம்.
I'm not clever, I'm not rich.
எனக்கு அறிவில்லை, எனக்கு பணம் இல்லை.
I don't get good marks in school or college.
பள்ளியிலே அல்லது கல்லூரியிலே நல்ல மார்க்குகளை நான் வாங்கவில்லையே.
None of these things are important.
இதிலே ஒரு காரியமும் முக்கியமல்ல.
The only thing that's important is whether you are sincere and willing to seek God with all your heart.
முக்கியமான காரியம் ஒன்று இருக்குமானால் அது நீங்கள் நேர்மையாய் முழு இருதயத்தோடு கூட தேவனை தேட விருப்பமா என்பதுதான் காரியம்.
And in the Old Testament the Lord said that people were to bring a thank offering to God.
பழைய ஏற்பாட்டிலே நன்றி பலியை தேவனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
You see, this whole teaching of tithing is so completely twisted in today's Christianity.
இன்றைய கிறிஸ்தவத்திலே தசம பாகத்தை குறித்ததான போதனை முற்றிலுமாக திரித்து மாற்றி கூறப்பட்டிருக்கிறது.
In the Old Testament when God asked people to bring a tithe, it was not money.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தசம பாகத்தை கொண்டு வாருங்கள் என்று தேவன் மக்களிடத்திலே கேட்கும் பொழுது அது பிரதானமாக பணத்தை கேட்கவில்லை.
Nobody brought money.
யாருமே பணத்தை கொண்டு வரவில்லை.
That is a twisted teaching of covetous pastors.
பொருளாசை நிறைந்த பாஸ்டர்களாலே திரித்து கூறப்பட்ட உபதேசம் தான் இந்த உபதேசம்.
What the Lord said was, when you get a good crop in your field, show your gratitude to God by taking some of that and offering it.
உன்னுடைய நிலத்திலே நல்ல பயிர் விளைச்சல் உண்டாகுமேயானால் அதிலே நீ நன்றியை செலுத்தும்படி காண்பிக்கும்படி அதிலே இருந்த பத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு வந்து செலுத்து என்று சொன்னார்.
And there are some people who are working in the temple the whole time who don't have time to look after the fields.
தேவாலயத்திலேயே முழு நேரமாக பணி செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் பயிர் வயல்வெளியிலே போய் பயிர் செய்வதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை.
Give your offering to them.
உங்களுடைய காணிக்கையை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள்.
Because they are serving you.
ஏனென்றால் உங்களுக்கு அவர்கள் பணி செய்கிறார்கள்.
But basically it was an expression of thanksgiving.
அடிப்படையில் நாம் சொல்ல போனால் அது நம்முடைய நன்றியை தெரிவிப்பதாகும்.
They were saying thank you Lord.
ஆண்டவரே உமக்கு நன்றி.
Giving us such a good crop or giving us so many cattle.
எங்களுக்கு நல்ல விளைச்சலையோ அல்லது நல்ல மாட்டு மந்தை ஆட்டு மந்தையை நீர் கொடுத்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறார்கள்.
Now today how do we say thank you to the Lord?
இன்றைக்கு நாம் எப்படி தேவனுக்கு நன்றி என்று சொல்ல முடியும்?
The Bible says there is only one way.
ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு என்று வேதம் சொல்கிறது.
It's not by singing.
பாடல் பாடுவதனாலே அல்ல.
Singing is good.
பாடல் பாடுவது நல்லதுதான்.
But that's very easy.
ஆனால் அது மிகவும் எளிது.
You can live 100% for yourself and keep singing every Sunday thank you Lord.
100% உங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஞாயிறு தோறும் நீங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று நீங்கள் பாட முடியும்.
It's not by giving money.
பணத்தை கொடுப்பதனாலே அல்ல.
Because those who have plenty of money can give something, it doesn't mean they are thankful.
நிறைய பணம் இருக்கிறவர்கள் தேவனுக்கு என்று பணத்தை கொடுக்கலாம், அது நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படுத்துவதில்லை.
And today people are frightened and made to be afraid if they don't give and then they give.
இன்றைக்குள்ள மக்கள் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால் உங்களுக்கு கெட்டது நடக்கும் என்று சொல்லி பயமுறுத்தப்படுகிறபடினாலே அவர்கள் பயத்தின் நிமித்தமாய் கொடுக்கிறார்கள்.
And then some people give to God thinking that they'll get a reward from God in return.
சிலர் நாம் தேவனுக்கு கொடுத்தால் பதிலுக்கு நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள்.
So the God doesn't want our money.
தேவனுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை.
I'll tell you that he doesn't want your money.
உங்களுடைய பணம் தேவனுக்கு தேவையில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
There's no verse in the Bible where God asks you to give him his your money.
உங்களுடைய பணத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய வேத வசனம் ஒன்றும் இல்லை.
In the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே.
But there is something God asks you to give.
ஆனால் வேறு ஒன்றை தேவன் உங்களை கொடுக்கும்படியாக கேட்கிறார்.
And that is in Romans 12:1 your body.
அது ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, உங்கள் சரீரங்களை.
What it says here is when God has done so much for you, how will you respond to that?
தேவன் அதிகமாக உங்களுக்கு செய்திருக்கும் பொழுது அதற்கு மாறு உத்தரமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You know when somebody does something for us we show our thanks to them.
யாராவது நமக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவர்களுக்கு நாம் நன்றி என்று சொல்கிறோம்.
Even supposing a doctor does some surgery for you and says okay I won't take any money from you.
ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்துவிட்டு அதற்காக நான் பணம் வசூலிக்க மாட்டேன் என்று சொல்வாரானால்
you may take some fruit or something to his house.
நீங்கள் அப்படி இருந்தும் அவருக்கு பழங்கள் காய் போன்றவற்றை நீங்கள் வாங்கி கொண்டு கொடுப்பீர்கள்.
So in the same way, when God does something for us,
அதே விதமாக தான் தேவன் நமக்கு ஏதாவது ஒன்றை செய்தால்,
how do we show our gratitude to him?
நம்முடைய நன்றி அறிதலை எப்படி நாம் அவருக்கு காண்பிக்க முடியும்?
We are to show our gratitude by giving our body.
நம்முடைய சரீரத்தை கொடுத்து தான் நம்முடைய நன்றியை நாம் காண்பிக்க முடியும்.
Lord, here is my body from head to foot, I give it to you.
ஆண்டவரே, இதோ என்னுடைய தலை முதல் கால் வரை உள்ளதான சரீரம் நான் முற்றிலுமாய் உமக்கென்று கொடுக்கிறேன்.
I want to use every part of this body for you.
ஆண்டவரே, இந்த சரீரத்திலுள்ள ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே உமக்காக நான் பயன்படுத்த விரும்புகிறேன்.
That's all he wants.
அப்படி தான் அவர் கேட்கிறார்.
And if you say, Lord, you can take my eyes and my tongue and every part of my body.
ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்களை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய வாயை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்பொழுது,
then you have said thank you to the Lord.
அப்பொழுது தான் நீங்கள் தேவனுக்கு உண்மையான நன்றியை சொல்கிறீர்கள்.
But again, Christianity has gone astray.
ஆனால் இன்றைய கிறிஸ்தவமானது வழி விலகி சென்று விட்டது.
As I said, some people say you got to give your money.
சிலர் நான் சொன்னது போல உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
And some people emphasize singing a lot of songs of thank you to God.
சில மக்கள் நீங்கள் நன்றாக பாடல்களை நிறைய பாடினால் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார்கள்.
The New Testament tells us very little about singing songs.
பாடல்களை பாடுவதை பற்றி புதிய ஏற்பாட்டிலே மிக குறைவாகத்தான் நாம் பார்க்கிறோம்.
Psalms, there is a lot of it in the Old Covenant.
பழைய உடன்படிக்கையிலே பாடலுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு.
But in the New Testament there's only about one verse in Ephesians 5.
ஆனால் புதிய ஏற்பாட்டை முழுதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தால் எபேசியர் 5 அதிகாரத்தில் ஒரு வசனம் தான் உண்டு.
But that has become such a big thing.
ஆனால் இன்றைக்கோ அந்த பாடல் என்கிற பகுதியானது மிகப்பெரிய ஒரு காரியமாய் மாறிவிட்டது.
Two big things in Christendom today is getting people to pay your tithes and singing.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிகப்பெரியதாய் காணப்படுகிறது பேசப்படுது என்னவென்றால் தசம பாகம் கொடுக்க வேண்டும், இரண்டாவது பாடல்கள்
இசைகள்.
இசையையும் பணத்தையும் வலியுறுத்தக்கூடிய சபைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
These have become a replacement for the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக இவைகள் வந்துவிட்டது.
A lot of churches.
அநேக சபைகள்
emphasize money, they don't have the power of the Holy Spirit.
அவர்கள் பணத்துக்கு வலியுறுத்தி பேசுகிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இல்லை.
Or they emphasize music, they don't have the power of the Holy Spirit.
அல்லது அவர்கள் பாடல்களையும் இசையையும் முக்கியப்படுத்துகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் அங்கு இல்லை.
I don't care for money or for music.
நான் பணத்துக்காகவோ அல்லது இசைக்காகவோ நான் அதை பொருட்படுத்துவதில்லை.
If it is there, well and good. If it's not there, it doesn't matter.
அது அங்கே இருக்குமே, ஆனால் நல்லது இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு பொருட்டல்ல.
The main thing is the power of the Holy Spirit.
பிரதான காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
You must remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Don't worry if you can't sing well.
நீங்கள் நன்றாக பாட முடியவில்லை என்று எண்ணினால் பரவாயில்லை.
You will not become more spiritual by singing well. I'll tell you that.
நான் உங்களுக்கு சொல்லி நன்றாக பாட கற்றுக்கொண்டபடியினாலே நீங்கள் சிறந்த ஆவிக்குரியவர்களாய் மாறுவதில்லை.
It's very difficult to find spiritually minded people who sing well.
ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் அதே சமயத்திலே பாடுகிறவர்களை பார்ப்பது கடினமாக இருக்கிறது.
All these people who make their music CDs in English or Tamil or anything, they are not spiritual people.
ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ எத்தனையோ பாடலை பாடி CD-யை போட்டு விற்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
They are all in it to make money.
அவர்கள் எல்லாரும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதிலே குறியா இருக்கிறார்கள்.
You don't have to get discouraging. Oh, I can't sing well.
ஐயோ, அதே போல நான் பாட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அதிரியப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம்.
Seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள்.
Seek to share the word of God.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முற்படுங்கள்.
Nowhere in the Bible does it say you must seek to sing. It says you must seek to prophesy.
நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுகள் என்று தான் சொல்கிறதே ஒழிய பாடல் பாடும்படிய நாடுகள் என்று எங்கேயும் வேதம் சொல்லவில்லை.
So many things today's Christendom has gone completely away from the Bible.
எவ்வளவோ காரியங்களிலே இன்றைய கிறிஸ்தவமானது வேதத்தை விட்டு எவ்வளவோ வழிவிலகி சென்று விட்டது.
They imitate the world, they imitate the cinema world.
அவர் உலகத்தை காப்பியடிக்கிறார்கள், சினிமா உலகத்தை காப்பியடிக்கிறார்கள்.
Nowadays there are a lot of Christian musical TV shows.
இன்றைய நாட்களிலே அதிகமாக கிறிஸ்தவ இசை காட்சிகளை கொண்டதான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.
Even in Tamil.
தமிழ்லையும் கூட வந்துவிட்டது.
I've seen some of them.
அதில ஒரு சிலவற்றை பார்த்திருக்கிறேன்.
They take those TV shots exactly like the cinema music type of videos.
சினிமாவிலே இசையிலே எப்படி ஷூட்டிங் எடுக்கிறார்களோ அதே விதமாக தான் இங்கேயும் ஷூட்டிங் எடுத்திருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமும் இல்லை.
The cinemas are saying follow me and all the Christians blindly follow them.
சினிமா உலகமானது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது கிறிஸ்தவர்களும் சினிமா உலகத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள்.
All the rock musicians say follow us and all the Christian musicians are following these rock musicians and cinema musicians.
ராக் இசை அமைப்பாளர்கள், சினிமா இசை அமைப்பாளர்கள் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே கிறிஸ்தவ உலகம் அவர்களை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறது.
Go and see how many Christian musicians play the keyboard nowadays.
இந்த நாட்களிலே கிறிஸ்தவ கீபோர்டை வாசிக்கிறவர்கள் எப்படி வாசிக்கலாம் என்பதை பாருங்கள்.
100% like the cinema musicians.
100% சினிமா இசை அமைப்பாளர்களை போலவே
வாசிக்கிறார்கள்.
சினிமா இசை அமைப்பாளர்கள் என்னை பின்பற்ற என்று சொல்கிறார்கள். இவர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களை பின்பற்றுகிறார்கள்.
They don't know God.
அவர்கள் தேவனை அறியவில்லை.
So don't follow them.
ஆகவே அவர்களை பின்பற்ற வேண்டாம்.
follow God's word.
தேவனுடைய வார்த்தையை
பின்பற்றுங்கள். The most important thing in your life is to be filled with the Holy Spirit.
உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைப்பட வேண்டும்.
Any amount of money and music is all emotional and stirring, it will not lead you to become better disciples.
எவ்வளவு பணமும் எவ்வளவு இசையும் உங்களை அதிக மேன்மையுள்ள சிஷ்யர்களாக மாற்றாது, அது உங்களுடைய உணர்ச்சியை மட்டுமே கிளறி எழுப்பும்.
I say that because most Christians, 95% of them don't have enough money and don't have musical ability.
நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், 95% கிறிஸ்தவர்களுக்கு பணம் அதிகமாக இல்லை, இசை வாசிப்பதற்கும் திறமை இல்லை.
I am almost sure that 95% of you sitting here can't sing well and don't have much money.
இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களிலே 95% பேருக்கு இசை வாசிக்க தெரியாது, பணம் அதிகமாக இல்லை என்பதை நான் நிச்சயித்து அறிந்திருக்கிறேன்.
And so you feel inferior.
ஆகவே நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறீர்கள்.
Because you're not like the other 5% who can play some instrument or lead songs or have a lot of money.
இசை கருவிகளை வாசிக்கிறவர்களை போல அல்லது பணத்தை பாடலை நடத்துகிறவர்களை போல அல்லது பணத்தை உள்ளவர்களை போல அந்த 5% மக்களை போல இல்லையே என்று நீங்கள் ஏங்குகிறீர்கள்.
Let the others encourage those 5%. I want to encourage the 95%.
அந்த 5% மக்களை மற்றவர்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளட்ட, மீதி இருக்கக்கூடிய 95% மக்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
I want to tell you that you can be a first class servant of God even if you can't sing one song.
ஒரு பாடல் கூட நாளை பாட முடியவில்லையே என்று நீங்கள் சொன்னாலும் கூட நீங்கள் தேவனுக்கென்று முதல் தரமான சிஷ்யனாய் சிஷ்யா இருக்க முடியும் என்று உங்களுக்கு
one rupee to give to God.
தேவனுக்கென்று கொடுப்பதற்கு எனக்கு 1 rupee கூட இல்லை என்று சொன்னாலும்,
no ability to play any musical instrument.
இசை கருவிகளை வாசிப்பதற்கு எனக்கு திறமையே இல்லையே என்று நீங்கள் சொன்னாலும்,
you can be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்.
You can be a very effective servant of God.
நீங்கள் மிகவும் தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி நீங்கள் தேவனுக்கென்று மிகவும் பயனுள்ள திறனுள்ள ஊழியக்காரரை மாற முடியும்.
I have not served God with music or money.
என்னுடைய தேவனை நான் இசையினாலேயோ பணத்தினாலேயோ நான் சேவித்ததில்லை.
That's not the way.
அது வழியல்ல.
But I have sought all my life to be filled with the Holy Spirit.
என் வாழ்க்கையை முழுதுமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நான் தேடி இருக்கிறேன்.
I am not bothered whether I can sing well or not.
நன்றாக நான் பாட முடியுமா முடியவில்லையா என்பதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை.
All my life I never cared whether I had money or not.
என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக எனக்கு பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்தும் கவலைப்படுவதில்லை.
I've always sought to be filled with the Holy Spirit for more than 45 years.
கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு அதிகமாக எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று தான் தேடி இருக்கிறேன்.
I want to say to all of you young people.
வாலிபர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Seek God for one thing in your life.
வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக தேவனை தேடுங்கள்.
Be filled with God's Holy Spirit.
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுங்கள்.
That is the whole secret of the Christian life.
முழு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியமும் இதுதான்.
And many people haven't sought, therefore they don't receive.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை தேடவில்லை, ஆகவே பெற்றுக் கொள்ளாமல்
இருக்கிறார்கள்.
இந்த காரியத்திற்காக உங்களுடைய உள்ளத்திலே பெரிய அதிக தாகம் இருக்க வேண்டும் என்று பார்க்க
விரும்புகிறேன்.
பணக்கார கிறிஸ்தவர்களை காட்டிலும் வரம் பெற்ற இசை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிகமாக தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Because those are human abilities.
அவைகளெல்லாம் மனுஷிக திறமைகள்.
See, music is a human ability.
இசை வாசிப்பது என்பது மனுஷிக திறமை.
And the world can do it a million times better than Christians.
கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள இசையமைப்பார்கள் லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக நேர்த்தியாக அவர்கள் செய்ய முடியும்.
Best musicians in the world are not Christians, they are worldly people.
உலகத்திலே காணப்படுகிறத மிகவும் நேர்த்தியான மிகவும் திறமையுள்ள இசை அமைப்பார்கள் அவர் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர் உலகத்தாராய் இருக்கிறார்கள்.
And money, the richest people in the world are not Christians, they are worldly people.
உலகத்திலே பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் உலக மக்கள், உலக பிரகாரமான மக்கள்.
But the most spiritual people in the world are those filled with the Holy Spirit, not worldly people.
ஆனால் உலகத்திலே மிகுந்த ஆவிக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்தார் அல்ல, ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள்.
So that's what you should seek.
இதைத்தான் நீங்கள் தேட வேண்டும்.
Now we know that God is a Trinity.
தேவன் திரித்துவ நபர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
Father, Son and Holy Spirit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
We read that in scripture.
அதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
We can't explain it. There's only one God.
அதை நாம் விளக்க சொல்ல முடியாது. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு.
Not three gods.
மூன்று தேவன்கள் அல்ல.
One God in three persons.
ஒரு தேவன் மூன்று நபர்களிலே.
I can't explain it.
அதை என்னால விளக்க சொல்ல முடியாது.
But I know even in mathematics three ones can be one.
கணக்கிலே மூன்று ஒன்றுகள் சேர்ந்தாலும் ஒன்றாக மாற முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
You studied mathematics, you know that 1 multiplied by 1 multiplied by 1 is 1.
1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 அதனுடைய சமம் ஒன்றுதான்.
Those who understand mathematics can understand that.
கணக்கை விளங்கி இருக்கிறவர்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியும்.
Those who can't understand mathematics can't believe that.
கணிதத்தை விளங்காதவர்கள் இதை நம்ப முடியாது.
They always think 3 ones must be 3.
ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று என்றிருந்தால் மூன்று என்றுதான் எண்ணுவார்கள்.
So if we can understand the three ones can be one in mathematics, definitely God, three persons can be one God, no problem.
கணக்கு என்று வரும்பொழுது மூன்று ஒன்று என்ற எண்களும் சேர்ந்து ஒன்றாக இருப்பது போல திருத்துவ தேவன் ஒன்றாயிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வது எளிதாயிருக்கும்.
But you understand a 3-year-old child can't understand how 3 ones can be one.
ஆனால் 3 வயது பிள்ளையை பார்த்து 3 1 பெருக்கினால் எப்படி 1 வரும் என்று கேட்கும் அதற்கு விளங்காது.
So we also can't fully understand because our spiritually speaking our mind is very small.
ஆவிக்குரிய ரீதியிலே பேசப்போனால் நம்முடைய மனது மிகவும் குறுகியதா இருக்கிறபடினாலே நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியாது.
But it is true.
ஆனால் அது மெய்.
If God was somebody I could explain then he would be a man like myself.
நான் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நபராக தேவன் இருப்பார் என்று சொன்னால் தேவனும் மனிதனாக தான் இருக்கிறார் என்று அர்த்தம்.
A God who can be explained by a human being must be a human being, not really God.
மனுஷனால் முழுமையாக விவரிக்கப்பட்டு சொல்லப்படுகிற ஒரு நபர் தேவனாக இருப்பார் என்று சொன்னால் அதுவும் மனிதனாக தான் இருக்க வேண்டும்.
One proof that the Bible, the God the Bible speaks about is the true God is that he is a Trinity whom I cannot explain.
வேதம் சொல்லக்கூடிய தேவன் தேவனாக இருக்கிறார் அதற்கு ஒரு நிரூபணம் என்னவென்றால் அவர் திரித்துவ தேவன் என்பதை விளக்கி சொல்ல முடியாது.
See, a dog cannot explain everything about a human being.
ஒரு நாய் மனிதனை குறித்து முழுமையாக விவரித்து சொல்ல முடியுமா?
We cannot explain everything about God.
அதே போல நாமும் தேவனை முழுமையாக விவரித்து சொல்ல முடியாது.
I don't even try.
ஆகவே நான் அதை முயற்சி செய்து கூட பார்க்க மாட்டேன்.
But the Father has always been in heaven.
ஆனால் பிதா எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிறார்.
Jesus, the Son of God, came to earth for 33 and a half years.
தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார்.
In one sense, God is everywhere.
ஒரு விதத்தில் சொல்லப்போனால் தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார்.
I'm not talking about that way.
அந்த விதத்தில் நாம் பேசுவதில்லை இப்பொழுது.
The Bible says, Jesus said, pray our father who art in heaven.
வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு எப்படி கற்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள்.
Does it mean he is not everywhere?
அப்படியானால் அவர் எல்லா இடத்திலும் இல்லை என்று பொருளா?
Why don't I pray our father who is sitting in that lawn?
இந்த புல் தரையில உட்கார்ந்திருக்கிற பிதாவே என்று சொல்லி ஏன் நான் ஜெபிக்க கூடாது?
No, he said our father who art in heaven.
இல்லை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கற்று
கொடுத்தார். God is everywhere.
தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்.
Immediate presence is in heaven.
ஆனால் அவருடைய உடனடி சமூகம் பிரசன்னம் பரலோகத்தில் இருக்கிறது.
Jesus Christ is also everywhere because he is the son of God.
இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருக்கிறபடினாலே அவரும் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார்.
But for 33 and a half years his particular presence was on the earth.
ஆனால் 33.5 ஆண்டுகளாக அவருடைய குறிப்பிட்ட பிரசன்னம் சமூகமானது ஒரு இடத்திலே தான் இருந்தது.
And then he went up to heaven.
அதற்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார்.
And he has never come back.
அவர் மீண்டுமாய் திரும்பி வரவில்லை.
He will come back.
அவர் திரும்பமாய் வருவார்.
That's sure.
அது நிச்சயம்.
I think he's going to come back very soon.
அவர் அதிசீக்கிரத்திலே வர போகிறார் என்று நான் நினைக்கிறேன்.
But he hasn't come back since he went up.
ஆனால் அவர் மேலே சென்றார் திரும்பமாய் இன்னுமாய் வரவில்லை.
So all these people who say that Jesus came to their room, I don't believe it.
ஆகவே தான் என்னுடைய அறைக்கு இயேசு வந்தார் எனக்கு காட்சி அளித்தார் என்று சொல்லுகிறவர்களை நான் துளி கூட நம்புவதில்லை.
Oh, somebody says Jesus came to my bedroom and sat there and talked to me.
சிலர் சொல்கிறார்கள் என்னுடைய படுக்கை அறைக்கு இயேசு வந்தார் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்வார்கள்.
Yes, that so many people say that.
அநேக ஜனங்கள் இதை சொல்லுகிறார்கள்.
That it looks as if Jesus already come 1000 times to this earth.
ஏற்கனவே 1000 முறை இயேசு வந்து விட்டதை போல தான் இருக்கிறது அதை கேட்டால்.
If that is true,
அது மெய்யானால்,
then we are not waiting for his second coming.
அப்படியானால் இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு நாம் காத்திருப்பதில்லை.
We are waiting for his 2000th coming or something like that.
அவருடைய 2000 வருகைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல முடியும்.
We are waiting for his second coming.
இரண்டாம் வருகைக்கு தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
He has never come to the earth since he went.
அவர் மேலே போனதற்கு பிறகு இதுவரை இந்த உலகத்துக்கு வரவில்லை.
Because it says in Acts chapter 1 that he will come, when he comes the second time he'll come in exactly the same way that he went up.
எப்படி அவர் பரத்துக்கு ஏறி சென்றாரோ அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறது போல அதே விதமாக திரும்பமாய் அவர் வருவார்.
So he has never come to this earth.
ஆகவே இந்த பூமிக்கு அவர் இதுவரை வரவில்லை.
People like Paul and Sadhu Sundar Singh and also visions of him.
பவுல் அல்லது சாது சுந்தர் சிங் போன்ற மக்கள் அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள்.
They didn't see Jesus. Jesus is in heaven.
இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு தரிசனத்தை பார்த்தார்கள்.
Stephen saw a vision.
ஸ்தேவான் ஒரு தரிசனத்தை கண்டார்.
But Jesus didn't come and sit next to Stephen there.
அங்கே இயேசு ஸ்தேவானுக்கு அருகிலே வந்து உட்காரவில்லை.
No, he saw a vision.
அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார்.
So remember, the Son of God has got a physical body. And he's always had that physical body and he's never come to earth since.
ஆகவே தேவ குமாரனுக்கு ஒரு சரீரம் உண்டு. அந்த சரீரத்தில் அங்கே தான் இருக்கிறார். அந்த சரீரத்தோடு கூட இங்கே வரவில்லை.
But on the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளிலே,
the third person of the Trinity came.
திருத்துவத்தின் மூன்றாவது நபர் வந்தார்.
This is very similar to Jesus being born in Bethlehem.
இயேசு எப்படி பெத்லகேமிலே பிறந்தாரோ அதற்கு ஒப்பாகவே இதுவும் இருக்கிறது.
What happened in Bethlehem?
பெத்லகேமிலே என்ன நடந்தது?
Before Bethlehem, my 9 months before that, the person of Jesus came into the womb of Mary.
அந்த பெத்லகேமில் இயேசு பிறப்பர் 9 மாதங்கள் முன்பதாக மரியாளுடைய வயிற்றிலே அந்த நபர் வந்தார்.
So Jesus was in the womb of Mary for 9 months.
ஆகவே 9 மாதமாக இயேசு மரியாளுடைய கர்ப்பத்திலே இருந்தார்.
He was born.
அவர் பிறகு பிறந்தார்.
And he lived on earth for 33 and a half years.
33 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார்.
That was tremendous humility.
அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தாழ்மை.
Imagine almighty God
എന്നെ പാരുങ്ങൾ സർവ്വ വല്ലമുള്ള ദേവൻ
to come into the small embryo of a little of a woman's womb
ഒരു തായിനുടിയ ഒരു സ്ത്രീയുടിയ കർപ്പത്തിലെ ഒരു ചെറു മുട്ടയാക അവർ പിറந்தார்
like a little child
ഒരു ചെറു കുഞ്ഞാക
so small in the mother's womb
ചെറു കരുവாக തായിനുടിയ கற்பத்திலே பிறக்கிறார்
that's because he loved us
அது ஏனென்று சொன்னால் அவர் நம்மை நேசித்தார்
he took a body
அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார்
that body he will have forever
அந்த சரீரத்தை என்றென்றைக்கும் அவர் கொண்டிருக்க போகிறார்
that body today has got wounds in his hands and feet
அந்த சரீரத்திலே அந்த கரங்களிலேயும் கால்களிலேயும் காயங்கள் காணப்படுகிறது
he'll have it for eternity
நித்திய நித்தியமாக அந்த காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும்
if you and I get an injury in our hand
உங்களுக்கும் எனக்கும் கரத்திலே ஒரு காயம் உண்டாகி விட்டால்
when we go to heaven it'll all be healed
பரலோகத்துக்கு போகும்போது அந்த காயமே தழும்பே இருக்காது
we'll get perfect hands
நமக்கு பூரணமான கரங்கள் கிடைக்கும்
the only one in heaven who's going to have wounds is jesus christ
காயங்கள் கொண்ட ஒரே ஒரு நபர் பரலோகத்தில் இருப்பாரேயானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து
There's a song in English which says
ஆங்கிலத்திலே ஒரு பாடல் சொல்ல இப்படி
சொல்லப்பட்டது When I go to heaven I want to see my savior first of all
என்னுடைய நான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது என்னுடைய இரட்சகரை முதலாவது காண்பேன்
And in the midst of heaven I'll be able to recognize him by the nails prints in his hands and feet
பரலோகத்தின் மத்தியிலே அவருடைய கைகளிலே காணப்படக்கூடிய ஆணி பாய்ந்த கரங்களை பார்த்து இவர்தான் நேசர் என்பதை கண்டுபிடிப்பேன்
It's easy to detect him because he's the only one with holes in his hands and feet
அவர் ஒருவர் மட்டுமே கரங்களிலேயும் காணிகளிலும் ஆணி துளைத்த துளைகள் இருப்பதை கண்டுபிடித்து நான் இயேசு என்பதை அறிந்து கொள்வேன்
Then the Holy Spirit came to earth on the day of Pentecost just like Jesus came to Bethlehem
எப்படி இயேசு பெத்லகேமுக்கு வந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்தார்
Jesus came into one body
ஒரு சரீரத்துக்குள்ளாக இயேசு வந்தார்
The Holy Spirit came into 120 bodies on the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 சரீரங்கள் மீது வந்தார்.
Because they presented their bodies to the Holy Spirit.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கள் சரீரங்களை அவர் ஒப்பு கொடுத்தபடியாலே.
They waited.
அவர் காத்திருந்தார்கள்.
They said, "Lord, here we are. Thank you for dying for us."
ஆண்டவரே எங்களுக்காக மரித்தபடியாலே உமக்கு நன்றி. இதோ நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
We offer our bodies to you.
ஆண்டவரே உமக்கு எங்களுடைய சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம்.
They waited, waited, and the third person of the Trinity came right inside their body.
அந்த திருத்தவத்தினுடைய மூணாவது நபர் அப்படியே உள்ளத்திலே சரீரத்திலே வந்தார்
just like jesus came inside mary's womb
இயேசு மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக வந்தது போலவே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்
the holy spirit came inside these people's heart
பரிசுத்த ஆவியானவர் இந்த மக்களுடைய உள்ளத்திலே வந்தார்
and they were filled with the holy spirit
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள்
and ever since that day
அந்த நாளிலிருந்து
the holy spirit's been looking around the world for bodies that are given to him
தமக்கென்று கொடுக்கப்படக்கூடிய சரீரங்கள் உண்டா என்பதை பரிசுத்த ஆவியானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார்
the father doesn't need a body he's in heaven
பிதா பரலோகத்தில் இருக்கிறார் அவருக்கு ஒரு சரீரம் தேவையில்லை
the son doesn't need a body he's already got one
குமாரனுக்கும் சரீரம் தேவையில்லை ஏற்கனவே அவருக்கு ஒரு சரீரம் உண்டு
it's the holy spirit who's looking for a body
பரிசுத்த ஆவியானவர் தான் சரீரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்
he wants bodies that he can make his temple
தம்முடைய ஆலயமாக மாற்றக்கூடிய சரீரங்கள் உண்டோ என்று தேடிக்கொண்டிருக்கிறார்
the bible says our body becomes the temple of the holy spirit
நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது
you know all human beings understand that where god dwells that is the temple
தேவன் எங்கே வசிக்கிறாரோ அதுதான் ஆலயம் என்று எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்வார்கள்
in the old testament it was in a tabernacle in the wilderness
பழைய ஏற்பாட்டு காலத்திலே வனாந்தரத்திலே கட்டப்பட்டிருந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயமாக இருந்தது
then in the temple in jerusalem
அதற்கு பிறகு எருசலேமிலே காணப்பட்ட தேவாலயம்
no god wasn't anywhere else
வேற எங்கேயுமே தேவன் இல்லை
that is the only place
அந்த ஒரு இடத்துல தான் தேவன் இருந்தார் வேற எங்கேயும் இல்லை
but now after the day of pentecost
ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு
you and i can be like that temple of god
நீங்களும் நானும் அந்த தேவாலயத்தை போலவே இருக்க முடியும்
you know how holy that temple of god was in jerusalem
எருசலேமிலே அந்த தேவாலயம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா
nobody would go there and smoke and drink inside that temple
யாருமே அந்த தேவாலயத்துக்குள்ளாக போய் குடிக்கவோ புகைபிடிக்கவோ முடியாது
you can't smoke and drink in this temple either
இந்த தேவாலயத்திலேயும் கூட நீங்கள் புகைபிடிக்கவோ குடிக்கவோ முடியாது
nobody would read dirty pornographic books inside that temple
அந்த தேவாலயத்துக்குள்ளாக செக்ஸ் புத்தகங்களையோ அசுத்தமான புத்தகங்களையோ யாரும் வாசிக்க முடியாது
nobody would sit and gossip inside that temple
அந்த தேவாலயத்துக்குள்ளாக யாருமே உட்கார்ந்து புறங்குறி பேச மாட்டார்கள்
they wouldn't commit adultery there
அங்கே போய் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள்
they committed adultery to be outside
விபச்சாரம் செய்கிறவர்கள் வெளியே தான் செய்வார்கள்
in the temple it was they were very careful to keep it holy everything was holy
devalayathile ovvondrum parisuthamagave vaikkapadumbadiya migavum karthullavarga irundargal
This is what it means to receive the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பதனுடைய பொருள் இதுதான்.
This is what it means to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதனுடைய அர்த்தம் இதுதான்.
That I recognize that now my body is the temple of God.
என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன்.
Romans 12:1 when it says present your bodies to God.
உங்களுடைய சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது.
Which person of the Trinity wants your body?
திரித்துவத்தில் எந்த நபர் உங்களுடைய சரீரம் தேவை எந்த நபருக்கு உங்கள் சரீரம் தேவைப்படுகிறது?
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு.
Not only your body, it's your body, but it says in verse 2, your mind also.
உங்கள் சரீரம் மட்டுமல்ல உங்கள் மனதையும் என்று இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
There are two things we have to give to God.
நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் உண்டு.
One is our body and the other is our mind.
ஒன்று நம்முடைய சரீரம் இரண்டாவது நம்முடைய மனது.
If you give your body and mind completely to God,
உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் முழுமையாக தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால்,
you will be spirit filled.
நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள்.
I can give it to you in writing.
நான் எழுதி உங்களுக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்க முடியும்.
And if you are seeking to be baptized in the Holy Spirit,
அநேகர் பரிசுத்தான அபிஷேகத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
You think you'll get it by more prayer.
நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க தான் கிடைக்கும் என்று எண்ணுகிறீர்கள்.
I have met people who prayed for 40 years and they never got baptized.
40 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் இன்னும் அபிஷேகம் பெறவில்லை.
Yeah, we got to ask, but it's not by long prayer and fasting.
நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதற்காக நீண்ட ஜெபம் நீண்ட உபவாசம் அதெல்லாம் தேவையில்லை.
Instead of doing all that,
அவைகளெல்லாம் செய்வதற்கு பதிலாக
present your body and your mind to God.
உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்.
Then you will have a genuine filling of the Holy Spirit.
அப்பொழுது உங்களுக்கு உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்கும்.
Because the Holy Spirit is not primarily looking for your prayer.
பரிசுத்த ஆவியானவர் பிரதானமாக உங்களுடைய ஜெபத்திற்காக எதிர்பார்த்து நிற்கவில்லை.
Many Christians have a wrong idea, like many things Christians have wrong ideas because they don't read the Bible.
அநேக காரியங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு தவறான கருத்து இருப்பது போல இதிலேயும் தவறான கருத்து தான் இருக்கிறது.
ஆங்கிலத்தில்
ஒரு வாசகம்
உண்டு.
ஒரு மனிதனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்று சொன்னால் அவனை கையை முறுக்கி விட்டால் கொடுத்து விடுவான் என்று சொல்வார்கள்.
You know, you catch a person's arm and twist it.
ஒரு மனிதனுடைய கையை பிடித்து அப்படியே முறுக்குங்கள்.
Okay, will you give me your money?
கொடுக்க போறேன் இல்லையா?
Yeah, I'm going to twist some more.
No, முறுக்க போறேன் முறுக்க போறேன்.
Give me your money.
உன்னை பணத்தை கொடு.
Give me your cell phone, watch everything.
உன்னுடைய செல்போன் வாட்ச் எல்லாத்தையும் கொடுத்து விடு.
Finally, when it gets so painful, he says, okay, take it.
கடைசியாக வலிக்கும் போது சரி சரி கொடுத்துறேன் என்று ஒற்றுக்கொள்வான்.
We think we can twist God's arm like that.
இதே போல தேவனுடைய கையும் நாம் முறுக்கலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
Holy Spirit.
பரிசுத்த அபிஷேகத்தை தாங்க.
Holy Spirit.
தாங்க.
Will you give me now?
எனக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்க கொடுங்க.
You can't twist God's arm.
நீங்கள் இப்படி தேவனுடைய கையை முறுக்க முடியாது.
You got to present your body.
உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
You got to present your mind.
உங்களுடைய மனதை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
Lord,
ஆண்டவரே,
here is all that I have and all that I am.
ஆண்டவரே, நான் இதோ எனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் இருக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
I am doing this because I am so grateful verse 1 for all your mercies to me.
ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த எல்லா இரக்கங்களுக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருந்து இரக்கங்களை முன்னிட்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
I am not offering this for any personal benefit. I am deeply thankful for what you have done for me.
ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக நான் இதை கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி நிமித்தமாய் கேட்கிறேன்.
When I gave my life to Christ, I was 19 and a half.
என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு 19.5 வயதாய் இருந்தது.
And I did not give my life to Christ to go to heaven.
நான் பரலோகத்துக்கு போவதற்காக ஆண்டவருக்கு என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கவில்லை.
I did not give my life to Christ because I wanted to escape hell.
நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை.
I gave my life to Christ because I was thankful that he gave his life for me.
அவர் தம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தபடினாலே அதற்கு நன்றி கடனாக என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன்.
So my prayer was not, Lord, save me from hell.
ஆண்டவரே, நரகத்திலிருந்து ரட்சிப்பும் என்பது என்னுடைய ஜெபம் அல்ல.
Or take me to heaven.
அல்லது எப்படியாவது பரலோகத்துக்கு எடுத்து செல்லும் என்பது என்னுடைய ஜெபம் அல்ல.
I said, Lord, thank you so much for dying for me for my sin.
ஆண்டவரே, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீரே, அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி.
How shall I respond to that?
அதற்கு எப்படி நாம் நாரத்திரம் சொல்லுவேன்?
Just by saying thank you.
நன்றி என்று சொல்லிவிட்டால் போதுமா? இல்லை.
You gave your life for me. You didn't give words.
ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கவில்லை, உம்முடைய வாழ்க்கையை கொடுத்தீர்.
I'm not going to give you words. I'm going to give you my life.
நானும் வார்த்தைகளை அல்ல, ஆண்டவரே வாழ்க்கையை கொடுக்கிறேன்.
You know, many people when they say Lord Jesus come into my heart, it's only words.
அநேக மக்கள் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லும்போது அது வெறும் வெட்டு வார்த்தைகளாக தான் இருக்கிறது. வார்த்தைகள்.
They haven't given their body or their mind.
அவருடைய சரீரத்தையோ தங்களுடைய மனதையோ அவர்கள் இன்னுமாய் கொடுக்கவில்லை.
They want to go to heaven.
அவர்கள் பரலோகத்துக்கு போக விரும்புகிறார்கள்.
They want to go to hell.
நரகத்துக்கு போக விருப்பமில்லை.
They say, Lord Jesus, please.
ஆகவே ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று கேட்கிறார்கள்.
Come into my heart.
என் உள்ளத்திலே வார மாட்டவரே. என்னை மன்னிய மாட்டவரே.
That's good.
அது நல்லதுதான்.
But you'll never have a satisfying Christian experience like that.
அது மட்டும் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு திருப்தி படக்கூடிய நிறைவுள்ள கிறிஸ்தவ அனுபவம் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது.
My Christian experience was satisfying almost from the beginning.
என்னுடைய கிறிஸ்தவ அனுபவமானது மிகவும் நிறைவுள்ளதாய் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது.
Because I gave my life to Christ out of gratitude.
ஏனென்றால் நான் நன்றி நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தேன்.
I was thankful that he died for my sin.
அவருடைய பாவங்களுக்காக மரித்ததற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன்.
I said, Lord, he'll take my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும்.
And I just want to do your will from now on.
இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன்.
My body, take my mind.
என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய மனதை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
You say, take my mind.
என்னுடைய மனதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது,
you are saying, take my plans I've made for the future with my mind.
என்னுடைய மனதினால் எதிர்காலத்துக்கு எனக்கு வைத்திருக்க நான் வரைந்திருக்கிற திட்டங்களை எடுத்துக்கொள்ளும் என்று அர்த்தம்.
Use my mind to serve you.
ஆண்டவரே என்னுடைய மனதை உமக்கு ஊழியம் செய்யும்படியாக பயன்படுத்தும்.
Some of you are very clever people here.
உங்களிலே ஒரு சிலர் மிகுந்த அறிவாளிகளாக இருக்கிறீர்கள்.
You do well in your school and your college examinations.
பள்ளியிலே கல்லூரியில் நல்ல மார்க்குகளை வாங்குகிறீர்கள்.
You get good degrees.
நல்ல பட்டங்களை பெறுகிறீர்கள்.
And one day you'll get good jobs.
ஒரு நாளிலே நல்ல வேலையும் கிடைக்க போகிறது.
I want to challenge you.
நான் உங்களை சவால் விடுகிறேன்.
Why don't you use that clever mind also to study the word of God?
அந்த அறிவு நிறைந்த புத்திசாலியான மனதை ஏன் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்த கூடாது?
Yes, use it to do well in your college.
உங்களுடைய கல்லூரியில் நன்றாக படிப்பதற்கு அந்த மனதை பயன்படுத்து.
But use it to study the word of God.
அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை நன்றாக கற்று தேறுவதற்கு அந்த மனதை பயன்படுத்து.
God gave me also a good mind.
தேவன் எனக்கும் நல்ல ஒரு மனதை கொடுத்து
I used it.
நான் அதை பயன்படுத்தினேன்.
Before I was converted, I used it to really advance in my profession.
என்னுடைய தொழிலிலே நான் அதிகமாக முன்னேறும்படியாக என்னுடைய மனதை பயன்படுத்தி நன்றாக படித்தேன்.
And I worked hard to go right to the top.
அந்த என்னுடைய வேலையிலே மேலுக்கு போவதற்காக நான் அதை நன்றாக பயன்படுத்தினேன்.
When I became a Christian,
கிறிஸ்தவனாய் மாறின பிறகு,
I said, Lord, I'm going to use this good mind to go really into the word of God.
ஆண்டவரே இந்த நல்ல மனதை, தெளிவுள்ள மனதை, கர்த்தாவே கூர்மையான மனதை என்னுடைய வார்த்தைக்குள்ளாக போவதற்கு பயன்படுத்த விரும்புகிறேன்.
I knew that he didn't give me that mind just to become a big man in the world.
இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதனாக படிக்கு மட்டுமே தேவன் இந்த மனதை கொடுத்தார் என்று நான் நம்பவில்லை.
He gave me that mind to earn my living in the world.
இந்த மனதை இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணும்படியாக பயன்படுத்துவதற்கு கொடுத்தார்.
But mainly so that I would know him.
பிரதானமாக எதற்கு கொடுத்தார்? அவரை அறிந்து கொள்ளும்படியாக.
So give your mind to God.
ஆகவே உங்களுடைய மனதை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்.
Don't neglect your studies.
உங்களுடைய படிப்பை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம்.
Please do your best.
உங்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். படிப்பில்
get as many degrees as you can.
எத்தனை பட்டங்கள் வாங்க முடியுமோ வாங்குங்கள்.
Get the best job you can.
உங்களால் முடிந்த அளவுக்கு சிறந்த வேலையை தேர்வு செய்யுங்கள்.
All that is good.
அவைகளெல்லாம் நல்லதுதான்.
But don't neglect to use that mind to really study the scriptures.
ஆனால் அந்த மனதை பயன்படுத்தி வேதத்தை நன்றாக கற்று அறிவதற்கு நீங்கள் பயன்படுத்தாமல் போய்விட வேண்டாம்.
If many of you have a computer science test with me, I think you'll beat me.
அநேக உங்களில் அநேகர் கம்ப்யூட்டர் துறையிலே ஒரு தேர்வு வைத்தால் என்னை விட அதிகமாக மார்க்குகள் நீங்கள் வாங்கிவிடுவீர்கள்.
If you have a biology test with me, you'll definitely beat me because I don't know anything about it.
அதிலும் குறிப்பாக உயிரியல் பாடத்திலே ஒரு தேர்வை வைத்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நான் எனக்கு ஒன்றும் தெரியாது.
Then you should beat me in the Bible also.
அப்படியானால் நீங்கள் வேதத்தையும் கூட நீங்கள் என்னை விட தேர்ந்து போக வேண்டுமே.
Why not?
ஏன் முடியாது?
Because you should use that mind.
நீங்கள் அந்த மனதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
That clever mind.
அந்த புத்திசாலி மனதை பயன்படுத்த வேண்டும்.
God gave you.
தேவன் கொடுத்த அறிவை பயன்படுத்த வேண்டும்.
Which helps you to do so well in your profession.
உங்களுடைய தொழிலிலே நன்றாக செய்வதற்கு உங்களுடைய அறிவு உங்களுக்கு பயன்படுகிறது அல்லவா?
Or in your college.
அல்லது உங்கள் கல்லூரியிலே பயன்படுகிறது அல்லவா?
Why do you use it only for the world?
ஏன் அறிவை உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள்?
I'm not saying that you should neglect that.
நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை.
But along with that.
அதோடு கூட
use it to know the word of God.
தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்து.
Because if you know the word of God, it brings some tremendous blessings.
தேவனுடைய வார்த்தையை நீ அறிய அறிய அது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
First blessing is
முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால்,
you will begin to think like God thinks.
தேவன் சிந்திப்பது போலவே நீயும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாய்.
You know when young communists want to train other people to become young communists.
ஒரு இளம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவன் மற்றவர்களையும் கம்யூனிஸ்டுகளாக மாறுவதற்கு பயிற்சி கொடுக்க விரும்பினான்.
They'll give them the books of Karl Marx and Lenin.
கார்ல் மார்க்ஸ் லெனின் இவர்களை பற்றிய புத்தகங்களை விநியோகிக்க
ஆரம்பித்தான்.
கார்ல் மார்க்ஸ் லெனின் இவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருன்னு சொல்லி அனைவருக்கு கொடுத்தான்.
In China they had a little red book called the teachings of Mao Zedong.
மௌச்சிதான் என்பதனுடைய போதனைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு புத்தகம் சீனாவில் இருக்கிறது.
Flooded China with those books. Read this. Everybody must read it.
அந்த புத்தகத்தை வெள்ளம் போல அந்த சீனா தேசத்தில் நிரப்பினார்கள். எல்லாரும் வாசிங்கள் என்று சொன்னார்கள்.
And China, which was full of people who worship Confucius and Buddha.
கன்ஃபியூசியஸ் புத்தா இவர்களையே ஆராதித்து வரக்கூடியதான வந்ததான சீனா தேசத்திலே
கம்ப்ளீட்லி கேவ் அப் கன்ஃபியூசியஸ் அண்ட் புத்தா.
இன்றைக்கு அவர்கள் கன்ஃபியூசியஸ் புத்தா இந்த இரண்டு பேரையுமே விட்டு விட்டார்கள் முழுவதுமாக.
இன் ஒன் ஜெனரேஷன் எவ்ரிபடி வாஸ் ஃபாலோயிங் மாவ் சீதாங்.
ஒரு சந்ததியிலே சந்ததி முடிவடையும் பொழுது மாவ் சீதாங்கை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பித்து
விட்டார்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு இந்த புத்தகம் இருந்தது.
You know, the more you read and accept what somebody says, you become like that.
நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு புத்தகத்தை வாசித்து அவர்கள் சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்களைப் போலவே மாறுகிறீர்கள்.
That's how they flooded China with communism.
அப்படித்தான் இந்த கம்யூனிசத்தினாலே வெள்ளம் போல சீனா தேசத்தை நிரப்பி விட்டார்கள்.
Why don't we have churches that are flooded with people who know God's word?
தேவனுடைய வார்த்தை அறிந்த மக்களினாலே ஏன் நம்முடைய சபைகள் வெள்ளம் போல நிறைந்திருக்க கூடாது?
We have plenty of people in our churches who know how to make money, how to do business.
பணத்தை சம்பாதிப்பது எப்படி, வியாபாரம் தொழில் செய்வது எப்படி என்பதை அறிந்திருக்கிற மக்களால் நம்முடைய சபை நிரம்பி இருக்கிறது.
How to do well in their colleges, get good jobs.
கல்லூரியிலே சிறந்து படிப்பது எப்படி, நல்ல வேலைகளை வாங்குவது எப்படி என்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள்.
Even people who do original research.
முதல் தரமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள் கூட இங்கே இருக்கிறார்கள். தங்களுடைய தொழிலிலே மிகவும் புத்திசாலியான அறிவுள்ளதான பல காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
ஏன்
மூல காரியங்களை வேதத்திலிருந்து அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது? சொல்லப்போனால் வெறும் சோம்பேறித்தனம்.
I want to say to you young brothers and sisters.
வாலிப சகோதரனே வாலிப சகோதரிகளே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Don't be like those bad examples.
அந்த கெட்ட மாதிரிகளைப் போல உதாரணங்களைப் போல இருந்துவிட வேண்டாம்.
You decide you're going to give your mind to the Holy Spirit.
என்னுடைய அறிவை என்னுடைய மனதை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க போகிறேன் என்று இன்றைக்கு நீ தீர்மானம் எடு.
You're going to give your body to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய சரீரத்தை கொடுக்க போகிறேன் என்று தீர்மானி.
Give your eyes to the Holy Spirit.
உன்னுடைய கண்களை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடு.
Your tongue to the Holy Spirit.
உன்னுடைய நாவை கொடு.
And as you allow your mind to meditate on God's word.
உன்னுடைய மனதினாலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க
your mind will begin to think like God thinks.
தேவன் சிந்திப்பது போலவே உங்களுடைய மனதும் சிந்திக்க ஆரம்பிக்கும்.
Just like those Chinese people began to think like Mao Zedong began to think.
அந்த சீன தேச மக்கள் மாவ் சீதாங் சிந்திப்பது போல சிந்திக்க ஆரம்பித்தது போல
100 years ago the people in Russia began to think like Karl Marx and Lenin.
100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரஷ்ய மக்கள் கார்ல் மார்க்ஸ் லெனின் இவர்கள் சிந்திப்பது போலவே சிந்திக்க ஆரம்பித்தார்கள்.
Now we need people who begin to think like Jesus Christ.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிந்திப்பது போலவே சிந்திக்க கூடிய மக்கள் இப்பொழுதுக்கு இன்றைய தேவை.
That's been my great prayer.
இதுதான் என் பெரிய ஜெபம்.
I want to think like Jesus thinks.
ஆண்டவரே இயேசு சிந்திப்பது போலவே நான் சிந்திக்க வேண்டும்.
For that you must read the New Testament.
அதற்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும்.
Meditate on it.
அதை தியானிக்க வேண்டும்.
See how Jesus lived.
இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பாருங்கள்.
By which he lived.
இயேசு இந்த கோட்பாட்டை பின்பற்றி வாழ்ந்தார் என்பதை பாருங்கள்.
What were the things that were important for him when he was a young man?
இயேசு வாலிபனாக இருந்தபொழுது அவருக்கு என்னவெல்லாம் முக்கியமாக இருந்தது என்பதை பாருங்கள்.
What were the things he hated?
எந்த காரியங்களெல்லாம் இயேசு வெறுத்தார்?
Look at that, meditate on it and say,
பாருங்கள், அதை தியானிங்கள். ஆண்டவரே,
I want to think like that.
அதுபோல சிந்திக்க வேண்டும்.
I want to look at women the way Jesus looked at women.
இயேசு ஸ்திரீகளை எப்படி பார்ப்பார் அதேபோல நானும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே.
I want to look at money the way Jesus looked at money.
இயேசு பணத்தை எப்படி பார்ப்பார் அதேபோல நானும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே.
I want to look at my enemies the way Jesus looked at his enemies.
இயேசு தம்முடைய சத்துருக்களை எப்படி பார்த்தார் அதேபோல நானும் பார்க்க வேண்டும்.
I want to look at hypocrites the way Jesus looked at hypocrites.
மாய்மாலக்காரர்களை இயேசு எப்படி பார்த்தார் அதேபோல நானும் மாய்மாலக்காரர்களை பார்க்க வேண்டும்.
I want to be bold like Jesus was bold.
இயேசு தைரியமுள்ளவராய் போல நானும் தைரியசாலியா இருக்க வேண்டும்.
I want to be gentle with sinners like Jesus was gentle with sinners.
இயேசு பாவிகளிடத்தில் எப்படி அவர் சாந்தமுள்ளவராய் இருந்தால் அதுபோல நானும் சாந்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் பாவிகளிடத்தில்.
You know that every one of you can be like that.
உங்களில் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க முடியும் என்று தெரியுமா?
Read the word of God.
தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள்.
Say Holy Spirit of God.
பரிசுத்த ஆவியானவரே,
take my mind.
என் மனதை எடுத்துக்கொள்ளும்.
Make it like the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தையை போல சிந்தையை மாற்றும்.
Another blessing that comes out of studying God's word is
தேவனுடைய வார்த்தையை படிப்பது நிமித்தமாக வரக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம்
that as our mind begins to think more and more like God thinks
தேவன் சிந்திப்பது போலவே நம்முடைய மனது அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்குமேயானால்
says in Romans 12:2 we'll be able to find his perfect will in different situations
ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே வெவ்வேறு சூழ்நிலைகளிலே நாம் அவருடைய பரிபூரண சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று பார்க்கிறோம்
if you've been doing that for 4 or 5 years
4 5 ஆண்டுகள் இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால்
your mind has become more and more like God's way of thinking
உங்களுடைய மனது அதிகமாக தேவன் சிந்திக்கிற விதத்தை போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறது.
Now certain things we know the answer in the Bible.
சில காரியங்களுக்கு வேதத்திலே நமக்கு பதில் தெரியும்.
Should I tell a lie?
பொய் சொல்ல வேண்டுமா?
The answer is here.
வேதம் வேதம் பதில் சொல்கிறது.
Should I hate my enemies?
என்ன சத்துருகளை விரோதிக்கலாமா?
The answer is clear, you should love them.
நீ சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று தெளிவாக வேதத்திலே பதில் இருக்கிறது.
Should I forgive somebody who has harmed me badly?
எனக்கு மிக மோசமாய் தீமை செய்தவனை மன்னிக்க வேண்டுமா?
Yes, I must forgive him.
ஆம், நான் மன்னிக்க வேண்டும்.
Those things are written clearly.
அவைகளெல்லாம் இதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
Even if you don't allow your mind to be transformed, it's written here.
உங்கள் மனம் புதிதாக நீங்கள் அனுமதிக்காவிட்டாலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
But certain other things.
அல்ல, சில வேறு காரியங்கள்.
Shall I marry this girl or this girl?
இந்த பெண்ணை திருமணம் செய்வதா அந்த பெண்ணை திருமணம் செய்வதா?
It's not written in the Bible.
வேதத்தில் எழுதப்படவில்லை.
Shall I choose this job or that job?
இந்த வேலையை தேர்வு செய்வதா அந்த வேலையை தேர்வு செய்வதா?
It's not written in the Bible.
வேதத்தில் எழுதப்படவில்லை.
Shall I go here or there?
இங்கே போகட்டுமா அங்கே போகட்டுமா?
There must be God's will, can't be anything.
தேவ சித்தம் எல்லாமே என்று இருக்க முடியாது.
One of these is God's will.
இதில் ஏதோ ஒன்றுதான் தேவ சித்தம்.
How to find out God's will?
அந்த தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி?
If I have allowed my mind to be renewed by reading God's word.
தேவனுடைய வார்த்தையை வாசித்து வாசித்து என் மனம் புதிதாக முடியாய் நான் அனுமதித்திருந்தால்,
I will know God's will. It says I'll be able to prove the perfect will of God.
தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது.
So when we allow our mind to be controlled by the Holy Spirit.
நம்முடைய மனதை பரிசுத்த ஆவியானவரை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதிக்கும் பொழுது,
given our body to the Holy Spirit.
நம்முடைய சரீரத்தை தேவ பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கும் பொழுது,
that's the meaning of being filled with the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பதனுடைய அர்த்தம்.
Means I've given myself completely.
நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுத்து விட்டோம்.
Like in the Old Testament when they laid the complete offering on the altar, the fire would fall.
பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, தங்களுடைய காணிகளை காணிக்கை பலிகளை முழுமையாக செலுத்தும் பொழுது பரத்திலிருந்து அக்கினி வந்து அங்கீகரித்தது.
So when we lay every part of our body and our mind on the altar, the Holy Spirit.
ஆகவே நம்முடைய சரீரம் நம்முடைய மனதினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வரும்.
That God will do.
அது தேவன் செய்துவார்.
You don't have to do that part.
அந்த பகுதியை நீ செய்ய தேவையில்லை.
You don't have to do what they do in some Pentecostal churches, shake 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 and scream, or you don't have to do anything.
பெந்தெகோஸ்தே சபைகளிலே இப்படி குலுங்கிக் கொண்டே இருப்பார்கள், கை தட்டிக் கொண்டே இருப்பார்கள், அது போல எல்லாம் செய்ய தேவையில்லை.
You raise your voice and say hallelujah. You don't
சத்தத்தை சத்தமாக உயர்த்தி அல்லேலூயா 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 என்று சொல்ல தேவையில்லை.
You got to give your body and mind completely. That is the thing.
உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் முழுமையாக கொடுங்கள், அதுதான் காரியம்.
You don't have to shake and you don't have to make any noise.
நீங்கள் குலுங்கவும் குலுங்கவும் தேவையில்லை, சத்தம் போடவும் தேவையில்லை.
But you got to give everything.
ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும்.
If you do that, God will fill you with the Holy Spirit.
இதை நீங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே தேவன் உங்களை நிரப்புவார்.
First of all, you begin to think like God.
முதலாவதாக நீங்கள் தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்க கற்றுக்கொள்வீர்கள்.
You'll be able to know his will.
இரண்டாவது, நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வீர்கள்.
Think like God means you'll become like Jesus Christ.
தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.
We become like Christ in our mind.
உங்களுடைய மனதிலே கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள்.
And we will not become like the world, it says in Romans 12:2.
ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம், உலகத்தாரை போல மாற மாட்டோம் என்று சொல்கிறது.
Normally we are thinking like the worldly people are thinking.
சாதாரணமாக நாம் உலக மக்கள் நினைப்பது போலவே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
But as we meditate on God's word, that changes.
தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தியானிக்க சிந்திக்க கூடிய விதம் மாறுகிறது.
And we become more like Christ and begin to think like he thinks.
நாம் கிறிஸ்துவை போல அதிகமாக மாறுகிறோம், அவர் சிந்திப்பது போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்.
And then we can know his will.
அப்பொழுது நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம்.
And another blessing.
இன்னொரு ஆசீர்வாதம்.
You read in 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 14.
14 வசனம்.
1 John 2:14.
1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
I've written unto you young men because the word of God, you're strong, the word of God abides in you and you overcome the evil one.
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன்.
Another blessing is you'll be able to overcome Satan in your life.
இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானை நீ ஜெயிப்பாய்.
Jesus always quoted the word of God to drive Satan away.
சாத்தானை விரட்டுவதற்கு இயேசு எப்பொழுதே வேத வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்தார்.
Satan would come with the temptation, Jesus said, but it's written this.
ஒரு சோதனையோடு கூட பிசாசு வரும்பொழுது இயேசு என்ன சொல்வார், இப்படி எழுதி இருக்கிறதே.
See, he'd come with another temptation, Jesus say, no, it's written this.
இன்னொரு சோதனையோடு கூட சாத்தான் வரும்பொழுது, இல்ல இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்வார்.
That's another advantage.
இது இன்னொரு நமக்கு ஆதாயம்.
Mind is filled with God's word.
நம்முடைய மனது தேவ வார்த்தையினாலே நிரம்பி இருக்கும் பொழுது,
any temptation Satan brings,
சாத்தான் கொண்டு வரக்கூடிய எந்த சோதனையா இருந்தாலும்,
I can resist it with the word of God.
நான் தேவனுடைய வார்த்தையை வைத்து சாத்தான் எதிர்க்க முடியும்.
What will be the result?
அவருடைய விளைவு எப்படி இருக்கும்?
Supposing you fight with a very strong man,
ஒரு வலிமையான ஒரு மனிதனோடு கூட நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது,
Supposing this is Mr. Universe.
இவர்தான் மிஸ்டர் யூனிவர்ஸ்.
I'm going to fight with him.
நான் அவரோடு சண்டை போட போகிறேன்.
Fight, he's going to really fight hard against me.
அவரும் என்னோடு கூட எதிர்த்து சண்டை போட போகிறார்.
And I knock him down.
நான் அவரை தட்டி வீழ்த்தி விடுகிறேன்.
He gets up.
அவர் எழுந்திருக்கிறார்.
Again fights with me.
மீண்டும் சண்டை போடுகிறார்.
Fight, knock him down.
சண்டை போட்டு நான் இவரை வீழ்த்தி விடுகிறேன்.
Don't you think I'll become really strong?
நான் வலிமையுள்ளவனாய் மாறுவேன் என்று என்னவில்லையா?
That's what happens if you fight the devil.
பிசாசை நோக்கி போராடும் பொழுது அப்படித்தான் அதுதான் உங்களுக்கு நடக்கிறது. மீண்டும் உங்களிடத்தில் போராட
விரும்புகிறான்,
தேவ வார்த்தை நிரம்பி இருக்கிறது, அவனுக்கு விரோதமாய் சண்டை போடுகிறது,
போராடுகிறீர்கள்.
இந்த சோதனைக்கு நான் விட்டுக் கொடுக்க
மாட்டேன்,
இந்த சினிமாவை பார்க்க
மாட்டேன்,
இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க
மாட்டேன்,
இந்த அசுத்தமான புத்தகத்தை வாசிக்க
மாட்டேன்,
இந்த நண்பர்களோடு கூட போக மாட்டேன். இப்படி பிசாசை எதிர்த்து கொண்டே இருப்பீர்களானால்
stronger than Mr. Universe.
Mr. Universe ஐ காட்டிலும் நான் வலிமையுள்ளவனாய் மாறுவேன்.
Because Satan is stronger than Mr. Universe.
ஏனென்றால் சாத்தான் மிஸ்டர் யூனிவர்ஸை விட வலிமையானவன்.
I overcome him.
நான் அவனை ஜெயிக்கிறேன்.
But I can't do it if I don't fill my mind with God's word.
என்னுடைய சிந்தையை தேவ வார்த்தையாலே நிரப்பாத பட்சத்தில் நான் அப்படி செய்ய முடியாது.
See the tremendous blessings that come through reading and meditating on scripture.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் வாசிப்பதிலும் வரக்கூடிய எவ்வளவு பெரிய நன்மைகளை நீங்கள் பாருங்கள்.
We become like Christ in our mind.
நம்முடைய மனதிலே கிறிஸ்துவை போல மாறுகிறோம்.
Number 1.
இதான் முதலாவது காரியம்.
Second,
இரண்டாவது,
we begin to understand God's will for our life in the practical things of life.
நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை காரியங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை பகுத்தறிய முடிகிறது.
And number 3,
மூன்றாவது,
we overcome Satan.
சாத்தானை மேற்கொள்ள முடிகிறது.
So what are the 3 things?
மூணு காரியங்களை சொல்லுங்கள்
பார்ப்போம். As we meditate God's word, we give our body and mind to Christ.
நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் நம்முடைய சரீரத்தையும் மனதையும் தேவனுக்கு ஒப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
We become like Christ because our mind changes in way of thinking.
நாம் சிந்திக்கக்கூடிய விதம் மாறிக்கொண்டே இருக்கிற அப்படினாலே கிறிஸ்துவை போல மாறுகிறோம்.
Second,
இரண்டாவது,
we begin to know God's will for our life in the little details of life.
சிறு சிறு காரியங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்தறிகிறோம்.
And third,
மூன்றாவதாக,
we overcome Satan.
நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help these dear young people.
இந்த அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிறாக.
To present their bodies.
தங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுங்க.
Transformed by the renewal of their minds.
மனம் புதி